சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 20, 2022. தலைப்பு: ஆன்மா மற்றும் உடல். கோல்டன் உரை. சங்கீதம்: கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றஞ்சுமராது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம்: கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பாடம் பிரசங்கம். பைபிளில் இருந்தது. சங்கீதம்: எனக்கு உத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உத்தாசை வரும். உன் காலை தள்ளாட்டவிட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பாற்றுவார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார். மத்தேயு: பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். மத்தேயு: அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், மத்தேயு: எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்பதை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை. என்றாலும் சாலோமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்புத விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்டக் கொடுக்கப்படும். தெசலோனிக்கேயர். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறதென்னவென்றால், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாயெண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் போன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. இராஜாக்கள். தாவீது மரணமடையும் காலம் சமீபத்த போது அவன் தன் குமாரனாகிய சாலோமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாயிருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து, உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டாள். இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும் படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. புலம்பல். நாம் நிர்மூலமாக்காதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. எரேமியா. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்திலுள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்தக்களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியரின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஆன்மாவும் அதன் குணாதிசயங்களும் மனிதன் மூலம் என்றென்றும் வெளிப்படுவதை அறிந்த குரு நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளித்தார், காது கேளாதவர்களுக்கு கேட்கிறார், கால் ஊனமுற்றவர்களுக்கு கால்களை கொடுத்தார் மற்றும் ஆன்மா மற்றும் இரட்சிப்பின் சிறந்த புரிதலை அளிக்கிறது. கிறிஸ்துவர் அறிவியல் அனைத்து காரணங்களையும் விளைவுகளையும் மனரீதியாக விளக்குகிறது. உடல் அல்ல, இது ஆன்மா மற்றும் உடலில் இருந்து மர்மத்தின் முக்காடு நீக்குகிறது. இது மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள அறிவியல் ரீதியான தொடர்பை காட்டுகிறது. இருத்தலின் ஒன்றோடொன்று இணைந்த தெளிவின்மைகளை துண்டித்து சிறைப்பட்ட சிந்தனையை விடுவிக்கிறது. தெய்வீக அறிவியலில் மனிதன் உட்பட பிரபஞ்சம் ஆன்மீகமானது, இணக்கமானது மற்றும் நித்தியமானது. கேள்வி: உடல் மற்றும் ஆன்மா என்றால் என்ன? பதில்: அடையாளம் என்பது ஆவியின் பிரதிபலிப்பு, வாழும் கொள்கை, அன்பின் பல வகையான வடிவங்களில் பிரதிபலிப்பு. ஆன்மா என்பது மனிதனின் பொருள், வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனம். இது தனிப்பட்டது, ஆனால் பொருளில் இல்லை. ஆன்மா ஆன்மாவை விட தாழ்ந்த எதையும் பிரதிபலிக்க முடியாதது. சரியாக புரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவ அறிவியல் நித்திய நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கிறது. அது அவரது சாயலில் உருவாக்கப்பட்ட ஒரே உயிருள்ள மற்றும் உண்மையான கடவுள் மற்றும் மனிதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. அதே சமயம் மனிதன் பொருளில் தோன்றி அவன் ஆன்மாவும் உடலும் நன்மையும் தீமையும் ஆன்மீகமும் பொருளும் ஆகிய இரண்டுமே என்ற எதிர் நம்பிக்கை முரண்பாட்டிலும் மரணத்திலும் சத்தியத்தால் அழிக்கப்பட வேண்டிய பிழையில் முடிவடைகிறது. சூரிய உதயத்தை பார்க்கும்போது பூமி இயக்கத்தில் இருப்பதாகவும் சூரியன் ஓய்வில் இருப்பதாகவும் நம்புவதற்கு புலன்களின் முன் உள்ள ஆதாரங்களுக்கு முரணாக இருப்பதை காணலாம். சூரிய மண்டலத்தின் இயக்கம் பற்றிய மனித உணர்வை வானியல் தலைகீழாக மாறுவது போல கிறிஸ்தவ விஞ்ஞானம் ஆன்மா மற்றும் உடலின் வெளித்தோற்ற உறவை மாற்றியமைத்து உடலை மனதிற்கு துணையாக்குகிறது. இது மனிதனுடன் உள்ளது. அவர் அமைதியான மனதின் தாழ்மையான ஊழியராக இருக்கிறார், ஆனால் அது வரையறுக்கப்பட்ட அறிவிற்கு வேறு விதமாக தோன்றலாம். ஆனால் ஆன்மா உடலிலோ அல்லது பொருளிலோ உள்ளதையும் புத்திசாலித்தனமில்லாதவற்றில் மனிதன் சேர்க்கப்பட்டுள்ளதையும் ஒப்புக்கொள்ளும் போது இதை நாம் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டோம். ஆன்மா அல்லது ஆவி, கடவுள், மாறாத மற்றும் நித்தியம். மனிதன் கடவுளின் ஆன்மாவுடன் இணைந்து வாழ்கிறான் மற்றும் பிரதிபலிக்கிறான், ஏனென்றால் மனிதன் கடவுளின் உருவம். பவுல் ஆவியில் நடங்கள், மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்றார். விரைவில் அல்லது பின்னர் மனிதனின் வரையறுக்கப்பட்ட திறனின் பிணைப்புகள் அவன் ஆன்மாவிற்கு பதிலாக உடலிலும் ஆன்மாவிற்கு பதிலாக பொருளிலும் வாழ்கிறான் என்ற மாயையால் கட்டமைக்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்வோம். டோலமி சூரிய குடும்பத்தை பற்றி செய்த அதே தவறை ஆன்மா மற்றும் உடலை பற்றிய நமது கோட்பாடுகள் செய்கின்றன. ஆன்மா உடலிலும் மனதிலும் உள்ளது, எனவே பொருளின் துணை என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். வானியல் விஞ்ஞானம் வான உடல்களின் உறவுகள் பற்றிய தவறான கோட்பாட்டை அழித்துவிட்டது. மேலும் கிறிஸ்தவ விஞ்ஞானம் நிச்சயமாக நமது பூமிக்குரிய உடல்களை பற்றிய பெரிய பிழையை அழிக்கும். மனிதனின் உண்மையான கருத்தும் கொள்கையும் அப்போதுதான் தோன்றும். டோலமி தவறு ஆன்மா மற்றும் உடலுடன் தொடர்புடைய பிழையைப் போலவே இருப்பதன் நல்லிணக்கத்தை பாதிக்காதது. இது அறிவியலின் வரிசையை மாற்றியமைக்கிறது மற்றும் ஆவியின் சக்தி மற்றும் தனிச்சிறப்பு விஷயத்திற்கு ஒதுக்குகிறது. இதனால் மனிதன் மிகவும் பலவீனமான மற்றும் இணக்கமற்ற உயிரினமாக மாறுகிறான். ஆன்மா உடலில் உள்ளது என்ற படித்த நம்பிக்கை மரணத்தை ஒரு நண்பராக, மரணத்திலிருந்து அழியாமை மற்றும் பேரின்பத்திற்கான ஒரு படிக்கல் என்று மனிதர்களை கருதுகிறது. பைபிள் மரணத்தை எதிரி என்று அழைக்கிறது. இயேசு மரணத்தையும் கல்லறையையும் அவர்களுக்கு அடிபணியாமல் ஜெயித்தார். அவர் வழி. எனவே அவரை பொறுத்தவரை மரணம் என்பது அவர் வாழும் மகிமைக்குள் செல்ல வேண்டிய நுழைவாயில் அல்ல. ஆன்மா உணர்வில் வசிப்பதாகவும் மனம் பொருளில் வசிப்பதாகவும் தவறான மதிப்பீடுகள் மூலம் நம்பிக்கை தற்காலிக இழப்பு அல்லது ஆன்மா ஆன்மீக உண்மை இல்லாமை போன்ற உணர்வாக மாறுகிறது. பிழையின் இந்த நிலை என்பது உயிரின் மரண கனவு மற்றும் பொருளில் இருப்பதை போன்றது. மேலும் இது அழியாத உண்மைக்கு நேர் எதிரானது. ஆன்மா பாவம் செய்யும் அல்லது அழியாத ஆன்மா அழியும் உடலில் உள்ளது என்று நாம் நம்பும் வரை இருத்தலின் அறிவியலை நாம் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. மனிதகுலம் இந்த அறிவியலை புரிந்து கொள்ளும் போது அது மனிதனுக்கு வாழ்க்கையின் சட்டமாக மாறும். ஆத்மாவின் உயர்ந்த விதி இது நல்லிணக்கம் மற்றும் அழியாததன் மூலம் பொருள் உணர்வை விட மேலோங்கி நிற்கிறது. சரியாக புரிந்து கொண்டால் உணர்வு பூர்வமான பொருள் வடிவத்தை கொண்டிருப்பதற்கு பதிலாக மனிதனுக்கு உணர்ச்சியற்ற உடல் இருக்கிறது மற்றும் கடவுள் மனிதனின் ஆன்மா மற்றும் அனைத்து இருப்பு அவரது சொந்த தனித்துவம் நல்லிணக்கம் மற்றும் அழியாத தன்மை ஆகியவற்றில் நிரந்தரமாக இருப்பதால் மனிதனுக்கு இந்த குணங்களை வழங்குகிறார் மற்றும் நிலைநிறுத்துகிறார். மனதின் மூலம் முக்கியமல்ல. மனித கருத்துக்களை மகிழ்விப்பதற்கும் இருப்பதற்கான அறிவியலை நிராகரிப்பதற்கும் ஒரே காரணம் ஆவியை பற்றிய நமது மரண அறியாமை. தெய்வீக அறிவியலை புரிந்து கொள்வதற்கு மட்டுமே உதவும் அறியாமை. இதன் மூலம் பூமியில் உள்ள சத்தியத்தின் ராஜ்யத்தில் நாம் நுழைந்து ஆவி என்பதை அறியும் புரிதல். எல்லையற்ற மற்றும் உயர்ந்த ஆன்மாவும் பொருளும் ஒளி மற்றும் இருளை விட ஒன்றிணைவதில்லை. ஒன்று தோன்றினால் மற்றொன்று மறைந்துவிடும். விஞ்ஞானம் ஆவி ஆன்மா உடலில் இல்லை என்றும் கடவுள் மனிதனில் இல்லை என்றும் மனிதனால் பிரதிபலிப்பது என்றும் வெளிப்படுத்துகிறது. பெரியது சிறியதில் இருக்க முடியாதது. பெரியவர் சிறியவர்களில் இருக்க முடியும் என்ற நம்பிக்கை தவறானது. ஆன்மாவின் அறிவியலில் இது ஒரு முக்கிய புள்ளியாகும். கொள்கை அதன் யோசனையில் இல்லை. ஸ்பிரிட் ஆன்மா மனிதனில் மட்டுப்படுத்தப்படவில்லை, பொருளில் இல்லை. ஆன்மாவும் ஆன்மாவும் ஒன்று, கடவுளும் ஆன்மாவும் ஒன்று. இது ஒருபோதும் வரையறுக்கப்பட்ட மனதிலோ அல்லது வரையறுக்கப்பட்ட உடலிலோ சேர்க்கப்படவில்லை. ஆவி நித்தியமானது, தெய்வீகமானது. ஆன்மாவின் தவறான உணர்வை இழப்பதன் மூலம் மட்டுமே அழியாத தன்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதன் மூலம் நித்தியமான வாழ்க்கையை நாம் பெற முடியும். மனிதன் ஆன்மாவின் வெளிப்பாடு. சர்ஜ் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.